அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். சுகத்ய ததனாதர ஸ்ரவணாத் ததாத்ரவணாத் சூச்சதே. பிரதமமிதம் அதிகரணம் சூத்திரம் நவமே அபசூத்ராதிகரணே அஸ்மின் அதிகரணே சதுர்த்த வர்ணஸ்ய வேதேஷு வேதோக்த கர்மசு வேதாந்தேஷு அதிகார அஸ்தி வா நவா இதி விசாரியதே. பூர்வம் தாவது மனுஷ்யாணாம் உபரி மனுஷ்யாணாம் தாவது வேதே அதிகார ஸ்வதசிதா. தத்ர மனுஷ்யாணாம் உபரி ஏ தேவாஹ தேவாதயஹ சந்தி தேஷாமபி அதிகார அஸ்தி வா நவா இதி விசாரணாயா. நாஸ்தி அதிகார இதி பூர்வபட்சம் சம்பிராப்திய அதிகார அஸ்தேவ தேஷாமபி இதி நிர்ணீதஹ அஸ்தி. சமான நியாயேன அந்த்யஜானாமபி அதிகார அஸ்தி வா நவா இதி விசாரியதே. தத்ர பிரதமதஹ அர்த்தித்வம் தேஷாமபி வர்த்ததே. மம நிரதிசய ஆனந்த ரூப மோட்சஹ பவது இதி அந்த்யஜஸ்யாபி அபிப்ராயஹ பவத்யேவ. அதஹ அர்த்தித்வம் அஸ்தி. அர்த்தித்வம் அஸ்து சாமர்த்தியம் அஸ்தி வா அஸ்தி சாமர்த்தியம் குத சரீராதீனாம் வித்யமானத்வாத். சரீரமஸ்தி மனஹ அஸ்தி இந்திரியாணி அஸ்தி தர்ஹி தேஷாம் சாகம் சஹ விசாரம் குறியாதேவ தஸ்மாத் சாமர்த்தியமஸ்தி. அனந்தரம் அர்த்தித்வ சாமர்த்தியோ வித்யமானத்வாத் தேஷாம்பி அதிகாரஹ பவதி. யத்யபி தேஷாம் பிரதிஷேதோ வர்த்ததே தஸ்மாத் சுத்ரோ யஜ்ஞே அனவக்லுப்தஹ இதி வர்த்ததே. யஜ்ஞே தஸ்ய சாமர்த்தியம் நாஸ்தி பரந்து வேதாந்த ஸ்ரவணே உபாசனாஸ்ய சாமர்த்தியம் பவத் நாம கோ தோஷ கதம் நிர்வாரயிதும் சக்யதே. யஜ்ஞே தாவது யஜ்ஞம் ந குர்யாத் ஸஹ பரந்து வேதாந்தே அதிகாரஹ கேன வாரயிதும் சக்யதே இதி. அஸ்து வேதாந்தே அதிகாரஹ இதி. அபிச லிங்கமபி அஸ்தி விதுர பிரபிருதயஹ தே தாவத் அந்த்யயோனௌ ஜாதாஹ ததாபி தேஷாம் ஞானம் நோபத்ரூயதே தஸ்மாத் தேஷாமபி ஞானம் பவிஷ்யதி இதி. அபிச சம்பர்க வித்யாயாம் லிங்கமஸ்தி சங்கங்க வித்யாயாம் ஜானஸ்ருதி மகாராஜா யதா தாவத் கதவான் ஆசீத் ரைக்வ சமீபே தம் தாவத் அஹஹாரேத்வா சூத்ர சஹைவ சஹ கோபிரஸ்து இத்தியாதி ரீத்யா சூத்ர சப்த பிரயோக வர்த்ததே தேன ஞாயதே தத்யாபி அதிகாரஹ பவத்யேவ இதி. யதஹ ததுபரி தஸ்ய உபதேசஹ கிருதஹ ரைக்வேனாபி தேன ஞாயதே அனேன லிங்கேன சூத்ரஸ்யாப்தி அதிகாரோ அஸ்தி இத்யேவம் பிராப்தே. அதுனா பகவான் சூத்ரகாரஹ வதி சுகஸ்ய ததனாதர ஸ்ரவணாத் ததாத்ரவணாத் சூச்யதே இதி. வஸ்துதஹ அந்த்யஜஸ்ய அதிகாரஹ நாஸ்தி இதி ப்ரதிபாத்யதே வேதாந்தேஷு. அதிகாரோ நாஸ்தி இத்யஸ்ய கோ அர்த்தஹ இதி சேத் வேதோக்த ரீத்யா உபனிஷத் ஸ்ரவணேன அதிகாரோ நாஸ்தி பரந்து இதிஹாஸ புராணாதிபியஹ தேஷாமபி அதிகாரஹ வர்த்ததே ஏவ. இதிஹாஸ புராணாதி ஸ்ரவணேன ஜ்ஞானம் ஆகச்சதி சேத் ஆகச்சது நாம பரந்து தசசாந்தி பரஸ்பரம் தசசாந்தி பாட புரஸ்பரம் சம்பிரதாய ரீத்யா யதா உச்சதே தத்ர தேஷாம் அதிகாரோ நாஸ்தி இதி ஏதாவத் மாத்திரம் அத்த நிராக்கிரியதே. அதுனா சித்தாந்த பாகா அஸ்மாதே திரட்டவியா அஸ்தி தஸ்மாத் அதிக்ரியா அதிக்ரியதே சூத்ரோ வித்யாசு இத்யேவம் பிராப்தே ப்ரூம ந சூத்ரஸ்ய அதிகாரா வேதாத்யேனா பாவாத். அந்த்யஜாலா இருக்கிறவா மூணு வர்ணம் இருக்கு அதுக்கு மேல இருக்கக்கூடியதான நான்காவது வர்ணத்துக்காராளுக்கு வேதாந்தத்தில் அதிகாரம் உண்டா கர்மாவில் அதிகாரம் உண்டா என்றதான ஒரு விசாரம் வந்தது. மனுஷியாளுக்குத்தான் சாஸ்திரத்தில் அதிகாரம்னு அங்குஷ்டாதிகரணத்துல பார்த்தோம். ஸ்ருத்யபேட்சையாக மனுஷ்யாதிகாரத்வாத் அப்படின்னு. அப்ப மனுஷியாளுக்கு அதிகாரம் இருக்குன்னா தேவதைகளுக்கு அதிகாரம் உண்டோ? மனுஷியாலும் உயர்ந்ததான படியில் இருக்கிற தேவ கந்தர்வ எஷ்ட கிண்ணற கெம்புருஷ அவளுக்கெல்லாம் அதிகாரம் உண்டோ அப்படின்னு முதல்ல அதிகாரம் இல்லைன்னு பூர்வபட்சம் பண்ணிட்டு, இல்ல அவளுக்கு அஸ்தித்வம் சாமர்த்தியம் அபரிதத்தம் உபநயனாதி சம்ஸ்காரங்கள் இத்தனையும் இருக்கிறதுனால அவளுக்கும் அதிகாரம் கூறலாம் அப்படின்னு சொன்னோம். இது முன்னால நடந்தது. இப்ப மனுஷியாளுக்கு அதிகாரம் உண்டு, தேவதைகளுக்கு அதிகாரம் உண்டு, மனுஷியாளிலேயே ஒரு பகுதியா இருக்கக்கூடியதான அந்தியஜாள் நான்காவது வர்ணத்தாள் அவளுக்கு அதிகாரம் உண்டா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. அவளுக்கும் அதிகாரம் உண்டுன்னு சொல்றான் பூர்வப்பட்டு. ஏன் அதிகாரம் உண்டு? அவளுக்கும் எனக்கு மோட்சம் வேணும்னு ஆசை இருக்கு, அதுதானே சாமர்த்தியம். எந்த ஒரு செயல்லையும் எனக்கு இதனுடைய பலம் வேணும் எனக்கூடியதான எண்ணம் தான் அதிகாரத்துக்கு காரணம். ஆகையால் அந்த அதிகாரம் அவளுக்கு இருக்கலாம், அதனால ஒரு தோஷமும் இல்லை. சாமர்த்தியம் உண்டோ? வேதாந்தத்தை கேட்க முடியுமோ அவளால? சரீரம் இருக்கு கேட்கலாம், சரீரமுக்கு புலன்கள் இருக்கு இவைகள் இருக்கு கேட்கலாம். அதுக்கப்புறம் அபரிதத்தம் உண்டா? வேதத்துல நிஷேதிக்காமல் இருக்கலாமே அப்படின்னு சொன்னா வேதத்துல நிஷேதம் காணப்படுகிறது. தஸ்மா சூத்ரோ யஜ்யம் அனவகிருத்தா, யஜ்யத்துக்கு அவனுக்கு சாமர்த்தியம் இல்லைன்னு சொல்லியிருக்கு. யஜ்யத்துல சாமர்த்தியம் வேண்டாம் சுவாமி, ஆனா வேதாந்தத்துல என்ன யஜ்யம் பண்றதுக்குன்னு அவனால முடியாம போகலாம், வேதாந்தத்துல அவனுக்கு சாமர்த்தியம் வரட்டுமே அப்படின்னு அடுத்ததாக ஒரு கேள்வி வந்தது. அதோட இல்லாம நம்ம புராணங்கள்லயும் இதிகாசங்கள்லயும் பாக்குறோம், நம்ம சூத்திரக்காரருக்கார் வேதவியாசர் அவர் ஒரு சூத்திர யோனியிலே பிறந்தார். அதே மாதிரியே விதுரர் இருக்கார், சூத்திர ஸ்திரீக்கு பிறந்தவர், அவருக்கும் அதிகாரம் உண்டு, அவரும் வேதாந்தத்துல ரொம்ப ஞானின்னு காணப்படுகிறது. விதுர பிரவர்த்திகளுக்கும் வியாக பிரவர்த்திகளுக்கும் அவளுக்கெல்லாம் காணப்படுறது. தர்ம வியாகன் இருக்கார், இப்படிப்பட்டதான இவாளுக்கெல்லாம் வேதாந்தத்துல ஞானம் வந்ததாக தெரிகிறது, அவளுக்கு அதிகாரம் இல்லைன்னு எப்படி சொல்வீங்க? அது ஒண்ணு. அதுக்கப்புறம் சம்பர்க்க வித்யான்னு ஒரு வித்யை இருக்கு. இந்த சம்பர்க்க வித்யில ஒருவர் வந்து ரைக்வர் எனக்கூடியதான அவரை வந்து அணுகிறார், 600 பசுமாடு தேரு இவைகள்லாம் கொண்டு வந்து அணுகிறார். அப்ப அவர் வந்து வைச்சார், அஹா ஹரே ஸ்வா ருத்ரா, இந்த ஹாரங்கள் என்ன அல்லது இவைகள்லாம் இருக்கு வண்டிகள்லாம் வச்சுருக்கல, அதெல்லாம் நீங்களே வச்சுங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சூத்ரான்னு வச்சு அவரை அனுப்பிவிட்டு அவர் மறுபடியும் நிறைய படங்கள் கொண்டு வரும் பொழுது 2வது தரம் அவருக்கு உபதேசம் பண்ணியிருக்கார். இப்ப சூத்ரான்னு வெஷி அவருக்கு எப்ப சொல்லியிருக்காரோ அப்ப நிச்சயமா அவளுக்கும் அதிகாரம் உண்டு அப்படின்னு நமக்கு தெரியறது அப்படின்னு இது வரைக்கும் பூர்வபட்சம் சொன்னால், இப்ப சூத்ரகார சொல்றார் ஏவம் பிராப்தே ப்ரூமஹா, இப்படி வந்ததுமே சொல்கிறோம். ந சூத்ராத்யாதிகாரா வேதாத்யேனா பாவா, சூத்ரனுக்கு அதிகாரம் இல்லை. ஏன் இல்லை? வேதாத்யேனம் இல்லாததுனால. அதீத வேதோஹி விதித வேதார்த்தா வேதார்த்தேஷு அதிக்ரியதே. அதீத வேத, யார் வேதங்களை அத்தியனம் பண்ணினானோ, விதித வேதார்த்தா வேதார்த்தத்தை அறிந்து கொண்டானோ அவனுக்குத்தான் வேதார்த்தேஷு அதிக்ரியதே. வேதார்த்தங்களில் வேதத்துல சொல்லியிருக்கக்கூடியதான கர்ம காண்டங்கள் உபாசனா காண்டங்கள் ஞான காண்டங்கள் இவைகள்ல அதிகாரம் யாருக்கு? யார் வேதார்த்தத்தை அறிந்தானோ, வேதார்த்தத்தை யார் அறிந்தான், யார் வேதத்தை வாசித்தானோ அவன் வேதார்த்தத்தை அறிவார். வேதத்தை யார் வாசிப்பான்? திரைவர்ணிக்காக தான் வாசிக்கணும், 4வது வர்ணத்தாளுக்கு இல்ல. ஆகையால் அவனுக்கு அதிகாரம் இல்லை. அதீத வேதோஹி விதித வேதார்த்தா வேதார்த்தேஷு அதிக்ரியதே. நட்சசூத்திரத்திய வேதாத்யயனம் அஸ்தி, அவருக்கு வேதாத்யயனம் இல்லை. உபநயன பூர்வகத்வாத் வேதாத்யயனஸ்ய, ஏன் சுவாமியினர் உபநயனம் வந்தா தானே வேதார்த்தம் வேதத்தை அறிய முடியும், உபநயனமே இல்லையே அவளுக்கு, உபநயனம் இல்லாததுனால வேதாத்யயனம் இல்லை. உபநயனம் ஏன் இல்ல? உபநயனஸ்தித வர்ணத்ரய விஷயத்வார், உபநயனம் 3 வர்ணத்தாளுக்குத்தான் சொல்லியிருக்கு, 4வது வர்ணத்துக்காரருக்கு உபநயனம் இல்லை. எத்து அர்த்தித்வம், ஆகையால் இங்க வந்து சாமர்த்தியம் இல்லைன்னு சொல்லிட்டோம் முதல்ல. அர்த்தித்வம், அர்த்தித்வம் ஆசைப்படுவது இதானே அர்த்தித்வம். எத்து அர்த்தித்வம் அசதி சாமர்த்திய அதிகார காரணம் பவதி, சாமர்த்தியம் இல்லைன்னா அதுக்கு அதிகாரம் வராது. அர்த்தித்வம் எனக்கு ஆசை இருக்குங்கிறதுனாலேயே அதிகாரம் வந்துடாது. ஆசை இருக்கலாம் தகசீல் பண்ண, ஆனா அதிர்ஷ்டமும் இல்லையே, அதுக்கு அதிகாரம் இல்லையே. ஆசை எல்லோருக்கும் ஆசைப்பட்டதெல்லாம் அடைய முடியுமா உலகத்துல? ஆசை இருக்கணும், அப்பதான் கர்மாவை பண்ண முடியும். ஆனா ஆசை இருக்குங்கிறதுக்காக அதிகாரம் வராது. எல்லோருக்கும் எல்லாத்துலயும் ஆசை இருந்தா அது பிரயோஜனம் இல்ல. அதுக்கு வேண்டியதான ஒரு சாமர்த்தியமும் இருக்கணும். எத்தோ அர்த்தித்வம் அசதி சாமர்த்தியே அதிகார காரணம் பவதி. சாமர்த்தியம் இல்லாத போனால் அதிகாரத்துக்கு காரணம் ஆகாது. சாமர்த்தியம் அதி ந லௌகிகம் கேவலம் அதிகார காரணம் பவதி. சுவாமின்னு அவளுக்கும் சாமர்த்தியம் உண்டு, என்ன சரீரம் உண்டு, புலன்கள் உண்டு, மனசுண்டு, புத்தி உண்டு, வேதாந்தத்தை கேட்டா புரிந்து கொள்ளக்கூடியதான தன்மை உண்டு, இது போருமே சாமர்த்தியம். அப்பா இது வைதிகமான கர்மா, வைதிகமான கர்மாவுக்கு வைதிகமான சாமர்த்தியம் வேணும். லௌகிகமான கர்மாவில் லௌகிக சாமர்த்தியம் போரும், இது வைதிகமான கர்மா, இங்க வைதிக சாமர்த்தியம் வேணும். அதான் சொல்றார் சாமர்த்தியம் அப்படின்னா லௌகிகம் கேவலம் அதிகார காரணம் பவதி. லௌகிகமாக இது சரீரம் இருக்கு, புலன்கள் இருக்கு, அது போரும் அப்படின்னு சொல்ல முடியாது. வைதிகமான காரணம் வேணும். சாஸ்திரிய அர்த்தே சாஸ்திரிய சாமர்த்திய அபேட்சிதத்வார். சாஸ்திரியமான அர்த்தத்தில், சாஸ்திரியமான செயல்களில் சாஸ்திரியமான சாமர்த்தியம் வேணும். சாஸ்திரிய சாமர்த்திய அத்தியன நிராகரணேன நிராகிருதத்வார். சாஸ்திரியமான சாமர்த்தியம் இல்லையோ? இல்லையே. ஏன் அத்தியனம் இல்லையே, நிராகரணம் பண்ணிவிட்டோமே. சாஸ்திரீயத்துக்கு சாமர்த்திய சாஸ்திரிய நிராகரணேன் அத்தியன நிராகரணேன நிராகிருதத்வார். ஆகையால் அர்த்தித்வம் இல்லேன்னு சொல்லிவிட்டேன், சாமர்த்தியம் இல்லேன்னு சொல்லிவிட்டேன், ரெண்டும் முடிஞ்சிருச்சு. நாலு கண்டிஷன்ஸ்ல ரெண்டு போயிருச்சு. அதுக்கு அடுத்தது மூணாவது என்ன? அபவியுதத்வம், நாட் ப்ரோஹிபிட்டட். அது போல இருக்குமேயானால் இவனுக்கு தான் இருக்கு. எட்டோ இதம் சூத்ரஹா யஜ்ஞ அனவக்லப்தா இது தன் நியாயபூர்வகத்வாத் வித்யாயாமபி அனவக்லப்தத்வம் தியோதயதி. சூத்ரனுக்கு யஜ்ஞத்துல அதிகாரம் இல்லைன்னு எதை சொன்னோமோ அது சமான நியாயமான வேதாந்தத்துக்கும் அதிகாரம் இல்லை. ஏன்? வேத வேதத்தை வாசித்து வேதார்த்தத்தை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் யஜ்யம் பண்ணணும். எப்ப வேதாத்தியனமே இல்லையோ அப்ப அவனுக்கு அதுல அத்தியனம் இல்லை, அதுல அதிகாரம் இல்ல. வேதாத்தியனம் இல்லாத போனா இங்க எப்படி அத்தியனம் வரும்? ஏன்னா இங்கேயும் உபனிஷத்தானே, உபனிஷத்து வேதங்கள் தானே. எப்பொழுது வேதத்தையே அறியப்படாதுன்னு நீங்க சொல்லிவிட்டீளோ, அறிய முடியாதுன்னுட்டீளோ, அப்ப வேதத்துல ஏகதேசமா இருக்கக்கூடியதான உபனிஷத்தையும் எப்படி அறிய முடியும்? வேதாத்தியனமே பண்ண முடியலன்னா உபனிஷத் அத்தியனம் வராது. எச்சேதம் சுத்ரோ யஜ்ஞானவக்லப்தா இது தன் நியாயபூர்வகத்வாது சமான நியாயம். நியாயபூர்வகம்னா லாஜிக் மீன்ஸ் தி சேம். அப்ப எப்படி? வித்யாயாமபி அனவக்லப்தத்வம், வித்யையிலையும் சாமர்த்தியம் இல்லை என்கிறது தியோதயதி, தெரிகிறது. நியாயஸ்ய சாதாரணத்வாத், அங்க என்ன நியாயம் சொன்னமோ, வேதாத்தியனம் இல்லை எனக்கூடியதான நியாயம் எதை சொன்னமோ இதுவும் அங்கே சாதாரணமா இருக்கு. இப்ப நியாயமும் இல்லைன்னு தெரிஞ்சாச்சு. இப்ப என்னென்ன சொல்லியிருக்கோம்? சாமர்த்தியம் இல்ல, அர்த்தித்வம் இல்ல, அனவக்ருத்தம் யஜ்ஞத்துல அப்ரதிஷேதம் பிரதிஷேதம் இருக்கு. இது ஆயிடுது. உபநயநாயுதி சம்ஸ்காரம் தான் இல்லேன்னு ஆயிடுது. ஆகையால் இப்ப ஒண்ணும் இல்லேன்னு ஆச்சு. அப்படி என்ன தேவதாதிகரணத்தில் சொன்னது, தேவதைகளுக்கு உபநயன சம்ஸ்காரம் இல்லாத போனாலும் அவளுக்கு இந்த ஜென்மாவில பிறக்கும் பொழுதே பிரதிபாத வேதாளா இருக்கிறதுனால இல்லைன்னு சொல்லு. இந்த ஜென்மாவிலேயே, போன ஜென்மாவில இல்ல, இந்த ஜென்மாவிலேயே அவ பிறக்கு. தேவதைகளையா பிறக்கும் பொழுதே வேத ஜானம் இருக்கு அவளுக்கு. ஆனா அந்தியஜாளுக்கு அப்படி ஜானம் இல்லை, அதனால அவளுக்கு. அப்புறம் அந்த அதிகார காரணங்கள்லாம் இல்லை என்று சொன்ன பிறகு அடுத்ததாக இப்ப என்ன சொன்னோம்னா, கடைசியில இந்த சம்பர்க்க வித்யான்னு ஒண்ணு இருக்கே, அந்த சம்பர்க்க வித்யில ஜானஸ்ருதி அவருக்கு வரும்பொழுது அவரை சூத்ரான்னு வச்சு அவரை அனுப்பிவிட்டு மறுபடியும் அவர் வந்தப்ப அவரை அவருக்கு கொடுத்தோம். அப்ப சூத்ரான்னு வச்சதுனால சூத்ரா இருக்கிற அவருக்கு மறுபடியும் சொல்லி கொடுத்தா போல ஞானம் இருக்கு அப்படின்னு ஞாபகம் இருக்கு, அதனால அவளுக்கும் அதிகாரம் உண்டுன்னு சொன்னார். அந்த இடத்துல சூத்ரங்கிறது விஷவை தவிர நிஜமா அவன் சூத்ரன் இல்லை, அது சமாதானம். ஜானஸ்ருதின்னு வர்றாஜர் ஒரு நாலு நாள் ஆயிடுத்த கதை என்னன்னு ஞாபகம் இருக்காது. ஜானஸ்ருதிங்கிற ஒரு மகாராஜா, அவர் தன்னுடைய பட்டணத்துல எல்லா இடத்திலையும் நிறைய அன்னசத்திரங்களை தயார் பண்ணி கொடுத்த, யாரு வேணும்னாலும் அன்னத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு போகட்டும் அப்படின்னு அவளுக்கு நிறைய சத்திரங்களை தயார் வச்சிருக்கார், பண்ணிட்டே இருக்கார், நிறைய பேர் சாப்பிட்டு இருக்கார். இதனால ராஜாவுக்கு அமிதமான ஒரு புண்ணியமானது வந்தது. அவர் ஒரு நாளைக்கு உபரிகையில படுத்துட்டு இருக்கார், படுத்துட்டு இருக்கும் பொழுது ஆகாசத்துல ரெண்டு அன்னப்பட்டிகள் போச்சு. இந்த ரெண்டு அன்னப்பட்டிகளை வேற யாரோ இல்ல, மார்ட்டிகள். நீங்க நல்ல வழியிலேயே இருந்தேன்னா உங்களுக்கு அடுத்ததான நல்ல வழி என்னன்னு காட்டி கொடுக்கும். தேவதைகளும் மகர்ஷிகளும் அப்படி இருக்கா. ஆகையால் இவருக்கு, இவர் கர்மடனா இருந்து தானம் பண்ணிட்டு பூர்த்த கர்மாவிலேயே இருக்கார், இவருக்கு உபாசனம் இந்த ஜென்மாவில வரணுங்கிறதுக்காக சந்தர்ப்பத்தை அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணினா ரெண்டு பட்டு வேஷங்கள், அன்ன பட்டு வேஷங்கள் போட்டு ஆகாசத்துல பறந்துட்டு இருக்கார். இவர் படுத்துட்டு இருக்கிற இடத்துல பூமியிலிருந்து ஆகாசம் வரைக்கும் இவருடைய புகழானது வந்துட்டு இருக்கான், ஒரு ஸ்தம்பம் மாதிரி இருக்கான். பின்னால இருக்கிற அண்ணன் சொல்லிட்டு முன்னால இருக்கிற அன்னத்தை, ஏ பொட்டையனே நீ இப்படி போயிட்டு இருக்கியே, அந்த ஜானஸ்ருதி மகாராஜா படுத்துட்டு இருக்கார், அவருடைய புகழானது கீர்த்தியானது பூமியிலிருந்து ஆகாசம் வரைக்கும் வரக்கு வந்திருக்கு, நீ அதுக்குள்ள பூர்த்தியான எரிஞ்சு விடுவாங்க, அதனால அதுக்குள்ள போகாத, அப்படி சுத்திட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த முன்னால பட்டி சுத்திட்டு போயிருந்தா நம்ம கதை இதோட நின்று இருக்கோம். ஆனா என்ன ஆச்சு தெரியுமா, அட போய் என்ன போய் வையங்கிறிய, பொட்டையன்கிறிய, பெரிய ரைப் வரவர் அப்படி எரிஞ்சு பாருக்க அப்படின்னு சொல்லி அது பாட்டு பூந்துண்டு போயிடுது. இத காதல விழுந்தது, அடாடா நான் தான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கேன், பிரேமம் பண்ணிட்டு இருக்கேன், ஜனங்களுக்கு வசதியா இருக்கேன், நான் எல்லாவற்றையும் காட்டி கொடுத்துட்டு இருக்கேன், ஜனங்களுக்கு பிரேமத்தை கொடுக்கறேன்னு நான் நினைச்சேனே, இப்ப என்ன சொல்றாரு தெரியுமா, ரைக்வர்னு ஒருத்தர் இருக்காராம், அவர் என்ன விட ரொம்ப வசதியா இருக்காராம், ரொம்ப புண்ணியம் பண்ணினவரா, அப்படிப்பட்டதான மகாத்மா இருக்காராமே, அதுலயும் நம்மூர்லயே இருந்துட்டு இருக்காராமே, அது யாருக்கும் தெரியலையே நமக்கு அப்படின்னு ஒரு கவலை வந்தது. காலம்பரை எழுந்ததுமே என்ன பண்ணினாரு தெரியுமா, நான் அந்த தேரோட்டியை பிடிச்சிட்டு இந்த ஊர்ல ரைக்வர்னு யாரோ இருக்காரோ அவளை கண்டுபிடிச்சுன்னு வாங்க. ரைக்வான யார்னார், சைக்வா ரைக்வர்னு சொல்லிருக்கு, வண்டி மாடோட இருக்கக்கூடியதான, மாட்டு வண்டியோட இருக்கக்கூடியதான ரைக்வர்னு, மாட்டு வண்டியோட ரைக்கர் கண்டுபிடிச்சுட்டு வாங்க, எங்க போவார், ஒரு அட்ரஸும் கிடையாது, ஒரு பின்கோடும் கிடையாது, இவர் பாட்டுக்கு சுத்தின்றே இருக்கார், கிராமத்துல சுத்தின்னு வந்தார். வந்ததுமே என்னாச்சுன்னார், இந்த ஊர்ல யாரும் அப்படி இல்லைன்ட்டார், கோபம் வந்துருது ராஜாவுக்கு. என்ன மனுஷால் சொன்னா பொய்யா இருக்கலாம், அன்னபட்சிகள்னா சொல்லி இருக்கு, அதனால அவளுக்கு பொய் சொல்ல வேண்டியதான் நிர்பந்தம், அவசியம் ஒண்ணும் இல்லையே, ஆகையால் என்ன பண்ணினார், தேடி அவரை கண்டுபிடிச்சிட்டு வரணும் அப்படின்னார். ராஜா அவனுடைய ஆக்கியம் வேற வழி இல்ல, ஊரெல்லாம் சுத்துறார், காடெல்லாம் சுத்துறார். ஒரு நாளைக்கு ஒரு காட்டுல மாட்டு வண்டி கீழே உட்கார்ந்து சொரிஞ்சுட்டே ஒருத்தர் இருக்காராம், அவரை கூட்டிட்டு நீங்க தான் ரைக் வரோ அப்படின்னார். ஆமான், இந்த இடத்துல இந்த கிளம்பாதீங்க நான் போய் வரேன்னு சொல்லிட்டு ராஜாவை கூட்டின்னு வர்றார். ராஜாவை கூட்டின்னு வரும்பொழுது ராஜா என்ன பண்ணினா, ஒரு 600 பசுமாடுகள், வண்டி, ஆபரணங்கள் இவையெல்லாம் கொண்டு வந்து இந்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நமஸ்காரம் பண்ணி எனக்கு நீங்க தெரிஞ்சிருக்கிற விஜயை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னார். இப்படியே இதை பாக்கிறார், பார்த்துட்டு சூத்ரா பா இதெல்லாம் நீ எடுத்துட்டு பா, சூத்ரா தவ இவசாக இதெல்லாம் நீ எடுத்துப்பா எனக்கு வேண்டாம் பா அப்படின்னு வச்சுட்டார். இவர் பார்த்தார், அங்கே கொஞ்ச நேரம் நின்னார். இவருக்கு வந்து எது வேணுமோ அது நம்ம கொடுக்கற, இவரோ பிரம்மச்சாரியா இருக்கார், பொண்ணு இல்ல, ஆகையால் தம் பொண்ணை கொண்டு வந்து அவருக்கு கொடுத்து இதுவரை இன்னொரு நிறைய பசுமாடுகள் ஆபரணங்கள்லாம் கொண்டு வந்து பணத்தை கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுத்து நமஸ்காரம் பண்ணி இது சொல்லி கொடுங்க. இப்ப சிரிச்சந்தே சொல்லி கொடுத்த, இது கதை அங்கே நடந்தது. சம்பர்க்க வித்தியே சொல்லி கொடுத்தார் அவர். இப்ப முதல்ல அவரை சூத்ரான்னு அவனை வச்சு அனுப்பிச்சு விட்டு மறுபடியும் அவர் கூட்டின்னு வந்து சொன்னாரேயானால் அப்ப என்ன தெரியறது, சூத்திரனா இருந்தாலும் சொல்லிக் கொடுக்கலான்னு தெரியறதோ இல்லையோ அப்படின்னு ஒரு லிங்கம்னு சொன்னார். அதுக்கு பதில் சொல்லணும், அது சொல்ற எப்போனா சம்பர்க்க வித்யாயம் சூத்ரசப்த சிரவணம் லிங்கம் மன்யதே. சம்பர்க்க வித்யில சூத்திரன்னு சொல்லி அதுக்கு சொன்னதான் அந்த ஒரு அடையாளம் சொல்றேன். சூத்திரனுக்கும் அதிகாரம் உண்டு என்று சொல்வதற்கு நதலிங்கம், அது பெரிய லிங்கம் இல்லை. ஏன் நியாயாபாவாத், நியாயம் இல்லை. நியாயோக்தேக லிங்க தர்சனம் ஜோதகம் பவதி, அது அதர் கண்டிஷன்ஸ் ஈக்குவலா இருக்குமே ஆனால் அப்பொழுது இது ஒரு அடையாளம் இருக்கு சார் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு நியாயமே இல்லையே. நகாத்திர நியாய அஸ்தி, இங்கேயோ நியாயம் இல்லை. ஏன் காமம் சாயம் சூத்ர சப்தா சங்கல்க வித்யாயாமேவ ஏகஸ்யாம் சூத்திரம் அதிகுறியார். ஒருவேளை சூத்திரனுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொன்னாலும் சம்பர்க்க வித்தியில இது இருக்கிறதுனால அந்த வித்தியில இருக்கலாம். ரதந்தர அதிகரணம் நியாயனா தேரோட்டிக்கு யஜ்ஞம் பண்ணி வையினா ரதந்தரஹா தேரோட்டி தேரை பண்பவன் அவனுக்கு அது யாகம் பண்ணி வைன. தேர பண்றவன் ஒரு கார்பெண்டர் அப்படி இருக்கிறவனுக்கு அவனுக்கு எப்படி சார் வேதாத்தியனம் இல்ல, அவனை எப்படி யாகம் பண்ண வைக்கிறது அப்படின்னு சொன்னா, ஏ ரதந்தரன்னா தேரோட்டி தேர பண்றவன் அர்த்தம் இல்லப்பா. அது வேற ஆளு பிராமணனா இருந்து தேர பண்ணலாமோ. இப்பதான் எல்லாரும் எல்லா செயலையும் போடுறாள், எங்க காசு வருதோ அந்த இடத்துல போறான் அவன் பிராமணன். நம்ம இதுதான் பண்ணணும் இதுதான் பண்ணணுங்கிற வித்தியாசம் இல்ல. அவன் எங்க காசு அதிகமா இருந்தோ அந்த தொழிலை எடுக்க ஆரம்பிச்சுட்டாள, அதனால அவளா இருக்கலாமான்னு பூர்வபட்சம் பண்ணிட்டு இல்ல. தேர பண்றவனுக்குத்தான் அதிகாரம் இந்த யாகத்துல. ஆனா அவனுக்கு வேதாத்தியனம் இல்லாத போனாலும் அந்த பகுதியை மட்டும் சொல்லி கொடுத்து அவனுக்கு அந்த யாகம் பண்ணி வைக்கலாம் வேதம் சொல்லிட்டு. இப்ப ஸ்திரீகள் வேதாத்தியனம் பண்ணல, விவாக காலத்துல ஸ்திரீகளுக்கு சில மந்திரங்கள் சொல்ல சொல்றேன். அபத்யன் பார்த்தே கிதானா, ஏ பையனே உன்னை நான் பார்த்தேன், என்னுடைய கண்களானது இனிமையான கண்கள்னால் உங்களுக்கு மங்களத்தை கொடுக்கட்டும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லி அந்த பையனை பார்க்கணும். அதே போல அபத்யன் கேக்கித்தானா இந்த பையனையும் பொண்ணை பார்த்து சொல்லணும். இப்படி லாஜஹோமம் பண்ணும் பொழுது அந்த பொண்ணால பொண்ணை கையால லாஜத்தை வச்சு அந்த கையால ஹோமம் பண்ண சொல்றேன். அப்பவும் அந்த மந்திரங்கள்லாம் சொல்லணும்னு இருக்கு. இப்ப இவைகள்லாம் எப்படி, அதுக்கு தகுந்த அப்ப வேண்டியதான மந்திரங்களை மட்டும் சொல்லி கொடுத்து பண்றது. ஆகையால் ரதந்தரனுக்கு அப்படி நீங்க பண்ணல. அதே போல ஒருவேளை இந்த இடத்துல இருக்குன்னா இந்த வித்தியில அவளுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லலாம். எல்லா வித்தியிலும் சொல்ல முடியாது. அதான் காமம் சாயம் சூத்ர சப்தா சம்வர்க்க வித்யாயாமேவ ஏகஸ்யாம் சூத்ரம் அதிகுரியாத். அந்த வித்தியில இந்த வாக்கியம் இருக்கிறதுனால ஒருவேளை அதுக்காவதும் அதிகாரம் கொடுக்கலாம். தத் விஷயத்வார் ந சர்வாசு வித்யாசு, எல்லா வேதாந்தங்களுக்கும் அவளுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்ல முடியாது. அது ஒண்ணு முதல்ல ஒத்துண்டு பேசினார், ஆனா அது கூட இல்ல. ஏன்னா அர்த்தவாத தத்வாத்து கட்டிதபி அயம் சூத்திரம் அதிகர்த்தம் உற்சாகதே. இது அர்த்தவாதத்தில் இருக்க, அர்த்தவாதம் எதுக்கு, கதை சொல்றதுக்காக வந்திருக்கு, இது வசத்தின்னு சொல்றதுக்காக வந்திருக்கு. ஆகையால் இங்கே அந்த அர்த்தமும் சொல்ல முடியாது. அர்த்தவாத தத்வாத்து ந கட்டிதபி அயம் சூத்திரம் அதிகர்த்தம் உற்சாகதே சக்கியத்தேக்க அயம் சூத்திர சப்தா அதிகிருத்த விஷய யோஜயிட்டும். அப்ப இங்க சூத்ரங்கிற பதம் இருக்க சார் இது எதுக்கு அப்படின்னார். பிராமண கத்திரிய வைசியாளா இருக்கிறவாளுக்கு அவள சூத்ரன்னு வச்சிருக்கு, சூத்ரன்னு சொல்லியிருக்கார். ஏ கம் வரையேனம் ஏதத்தந்தம் சயுக்வானம் இவ ரைத்வமாத்தா இத்யஸ்மாத் அம்ச வாக்கியா ஆத்மனா அநாதரம் ஸ்ருதவதா ஜானஸ்ருதே பௌத்ராயணஸ்ய சுகுத்பேதே. சூத்ரான வெய்யறதுக்கு காரணம் என்ன, கம்வர ஏனம் ஏதத்தந்தம் சயுக்வானம் இவ ரைத்வமாத்தா. அந்த முன்னால போனவர பட்சி சொல்லித்தான், அன்ன பட்சி சொன்னது, ஏ கம்வரா அடையப்பா என்ன நீ இங்க இவனை போய் இப்படி அரே கம் பூ அரே அப்படின்னு பதச்சேதம். கம்வரான்னு கம் ஊ அரே அப்பின்னு அர்த்தம். அதனால கோபி அரே ஏ நீ என்னமோ சொல்லிட்டு இருக்கிய, இவன் என்ன அந்த ரைக்வன் மாதிரியோ, ரைக்வ மாட்டா சைக்வானும் ரைக்வ மாட்டா, இவனை என்ன நீ ஒத்த மாட்டு வண்டி ரைக்வன் இப்படி நினைச்சியோ அப்படின்னு சொல்லிட்டான். அப்படின்னு என்ன ஒத்த மாட்டு வண்டி ரைக்வன் இருக்காரே, அந்த ரைக்வனோட இவரை கம்பேர் பண்ண முடியுமா, இவர் தான் பெரிய புண்ணியம் பண்ணினவர் அப்படிங்கிற அந்த ரைக்வர் போலையோ அப்படின்னு சொன்னாலாம் அந்த அம்சம். இது சொன்னதுமே அடுத்த கணத்தை வந்து அவருடைய மனசுல துன்பம் உண்டாயிடுது. இவ்வளவு புண்ணியம் பண்ணிட்டு இருக்கோம், நம்மளை கண்டு அந்த ஒத்தமாட்ட ரைக்வனுக்கு ஈக்குவன் ஆக முடியுமா நைவர் அப்படின்னு சொன்னா மனசுல துன்பம் உண்டாச்சோ இல்லையோ. அந்த துன்பத்துடன் ரைக்வரை தேடிட்டு வந்திருக்கார். துன்பத்தோட துன்பத்துக்கு சுக்குன்னு பேர், சம்ஸ்கிருதத்துல சோகம் அப்படின்னா துன்பம். அந்த சோகத்துடன் வந்திருக்கார். ஒவ்வொருத்தரையும் கேளுங்க, நீங்க வேதாந்தத்துக்கு எப்படி வந்திருக்கார், என் தலையெழுத்துன்னு அவன்தான், வேற ஒண்ணும் கேட்க தெரியல. ஏண்டா பிஏ பிலாசபி எடுத்துட்டு காலேஜில், பிஏ எக்கனாமிக்ஸ் கூட கொடுக்கல சார், பிஏ ஹிஸ்டரி கொடுக்கல, இதுலதான் வேதாந்தம் வந்தேன்னா. அப்புறம் என்னடா வேதாந்தம் முடிச்சது, பெரிய உத்தியோகம் வந்துருது, பெரிய வேதாந்தி ஆயிட்டார். ஆனா முதல்ல எப்படி சார் வந்தேன், தலை எழுத்துட்டார் அப்படின்னு. சில சமயத்துல நம்ம ஏன் வந்தோம்னு தெரியாது, இவர் ஏன் வேதாந்தத்துக்கு வந்தார், ரைக்வர்கிட்ட ஏன் வந்தார் அப்படின்னா கவலையோட வந்தார். இவ்வளவு பண்ணினார் போதிலும் என்ன விட அவர் வசத்தின்னு சொல்றாரே, எப்படி இருக்க, அவரை தான் பார்த்துதான் பார்ப்போமே அப்படிங்கிறதுக்காக வந்தாராம். அதனால இவருக்கு சூத்ரான்னு பேரு. சுக்கு துன்பம், துன்பத்தினால ஓடி வந்தாய், அதனால சூத்ரன்னு பேர். இது அஸ்மாத்து அம்சவாக்கியாத்து ஆத்மனஹா அநாதரம் சுருதவதா, ஆத்மனஹா தனக்கு அநாதரம் ரொம்ப உபயோகம் இல்லை என்று கேட்டு, ஜானஸ்ருதே பௌத்ராயணஸ்ய பௌத்ராயணராக இருக்கிற ஜானஸ்ருதி என்கிற ராஜாவுக்கு சுகுத்வேதே துன்பம் உண்டாச்சு. தாம் ருஷிம் ரைத்வஹா அப்படி துன்பத்தோட வந்திருக்க கூடியதான அவனை ரைத்வஹா ரைத்வர் சூத்ர சப்தேன அனேன சூச்சையாம்பூவ, நீ துன்பத்தோடனா ஓடி வந்திருக்காய், மனசு கஷ்டத்தோடனா வந்திருக்காய் அப்படின்னு காமிக்கிறாராம் சூத்ரான்னு. ஆத்மனா பரோட்சதா கியாபனாய இது கம்யதே, அந்த ரைக்வர் என்ன நடந்ததுன்னு நீ சொல்லாத போனாலே எனக்கு தெரியும் அப்படின்னு காமிச்சு கொடுத்துருக்காராம். அழுதுண்டு வந்துட்டு இருக்காயப்பா, நீ எப்படி வந்தாய் எனக்கு தெரியும், எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காயா அப்படின்னு தனக்கு பரோட்சமான விஷயம் நடந்ததையும் தான் அறிந்தார் என்று காணித்துக் கொண்டிருக்காராம் சூத்ரான்னு வச்சுண்டு. கவலையோட வந்தவனுக்கு சூத்ரன்னு பேர். பிராமண சத்திரிய வைத்தியால் எப்படி இருப்பான்னா, எனக்கு ஒரு கவலை வந்தா அழமாட்டேன், அழப்படாது, அழுதா பிராமணன் இல்ல. மனுஷனுக்கு கவலை வந்தா அவன் என்ன பண்ணனா, பகவான் இடத்துல சமர்ப்பணம் பண்ணும், குரு இடத்துல போய் சொல்லணும், துன்பத்தை பகவான் இடத்துல சமர்ப்பணம் பண்ணிட்டு நீங்க சௌக்கியமா இருக்கணும், மேல் காரியத்தை பார்க்கணும். கவலை வரும் மனுஷனுக்கு, சத்திரியனுக்கு பிராணாபாயம் வந்தாலும் தைரியமா இருக்கிறவன் சத்திரியன். ஆனா வாழ்க்கையில எவ்வளவு கவலை வந்தாலும் கவலையை பகவான் இடத்துல சமர்ப்பணம் பண்ணி, குரு இடத்துல சமர்ப்பணம் பண்ணி, தன்னுடைய நித்திய கர்மாவை பண்ணிட்டு இருக்கிறவா மூணு வர்ணத்தாள். நாலாவது வர்ணத்தார் கவலை வந்ததுன்னா கவலையோடயே அழுதுண்டே இருப்பான். ஜெனரலா நீங்க பாருங்க, சாதாரணமாக மூணு வர்ணத்தாள் இல்லாத நாலாவது வர்ணத்தாள் அவளை கவலை வந்தா எப்பொழுதும் மூக்கால் அழுதுண்டே இருப்பான். எவ்வளவு காசு வந்தாலும் எவ்வளவு வந்தாலும் அந்த சந்திருப்திங்கிறது இருக்காது. அதுவே மனுஷாளா பிராமணாளா இருந்தா சாப்பா அப்படின்னு ஒரு இடத்துல விட்டு விட்டு அவன் பாட்டுக்கு ஏகாந்தமா இருப்பான், நாளைக்கு வரட்டும். இந்த கவலையை மனசுலயே தரித்து கொண்டிருக்கானே, அதனால தரித்து கொண்டிருக்காயின்னு நினைச்சுட்டு சூத்ரான்னு வச்சான். சுச்சேனா சுச்சா கோபத்தினால் துன்பத்தினால் வந்தாய், சூத்ர சப்தேன அனேன சூச்சையாம்ப பூவ ஆத்மனஹா பரோட்சாபனாயிகம்யதே. வேதத்துல அதிகாரம் இல்லை. இப்ப பார்க்கணும், ஆச்சாரியால் இந்த இடத்துல ஜாதி சூத்திரம்னு போட்டிருக்கார். சூத்திரமானது ஜாதியானது இது பிறவியினால வர்றது ஒண்ணு, குவாலிபிகேஷன்னால வர்றது ஒண்ணு. ரொம்ப பேர் என்ன சொல்றா, மனுஷன் பிறக்கிறப்ப எல்லாரும் ஒரே மாதிரி தான் பிறந்தான், அவனுக்கு சத்வகுணம் இருந்தால் அவன் வரவழைச்சுட்டான்னா பிராமணன் ஆயிடுவான், பிராமணனா பிறந்தாலும் அவன் தமோ குணத்தை வரவழைச்சுட்டா அவன் வந்து சூத்திரன் ஆயிடுவான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இது ஓரளவுக்கு ஒத்துந்திருக்கா ரொம்ப பேர். ஆனா ஜாதி பிராமணியம்ங்கிறத இல்லேன்னு சொல்லிட்டு இருக்கா லோகத்துல. ஆனா அது இல்லை, பிராமண தம்பதிகளுக்கு பிறந்தவாள் பிராமண சிசு. ஆனா அவன் அதை டெவலப் பண்ணிட்டான்னா சௌக்கியம், இல்லாத போனா அவனை வந்து ஜாதி பிராமணன் ஜாதி பிராமணியமே இல்லேன்னு சொல்லப்படாது. ஜாதி சூத்ரஸ்ய அனதிகாரா, ஜாதி பிராமணன் பிறவியோட ஜாதி இருக்குங்கிறது ஆச்சாரியால் ஒத்துண்டு இருக்கான்னு தெரியும். கதம் புனக சூத்ர சப்தேன சுகுத்பன்னா சூச்சதே இது, அவருக்கு அவன் ஜாதி சூத்திரன் இல்ல ஆனா துன்பத்தினால வந்திருக்கான் என்பதனால சூத்திரன் வைச்சார்னு எப்படி தெரியறது? ததா திரவணாத், சூத்திரக்காரர் அதனால்தான் சொல்ற ததா திரவணாத் சுஷம் அபிதுத்ராவா, துன்பத்தினால் ஓடி வந்தான். சுஷாவா அபிதுத்ருவே, துன்பத்தினால் ஏவப்பட்டு ஓடி வந்தான். அல்லது சுஷாவா ரைக்வம் அபிதுத்ராவா, துன்பம் இருந்ததனால் அந்த துன்பத்தினுடைய அபிப்பிராயத்தினால் ரைக்வ நடத்தல ஓடி வந்தார் என்று மூணு வியுத்பத்தினால் சூத்திரன்னு சொல்லலாம். ஒன்னு சுஷம் அபிதுத்ராவா, அவர் துன்பத்தினால் ஓடி வந்தார், துன்பம் இருக்கிறதுனால வந்தார். சுஷாவா அபிதுத்ருவே, துன்பத்தினால் ஏவப்பட்டு, இங்க துன்பம்ங்கிறது அவரை தூண்டினது. அதனால் சுஷாவா அபிதுத்ருவே, சுஷாவா ரைக்வம் அபிதுத்ராவா, தன் துன்பத்துக்கு தன் துன்பம் தன் நடத்துல இருப்பதனால் ரைக்வரன் நோக்கி ஓடி வந்தார். அதனால சூத்ரா சுஷால சுத்ராங்கிறது அபிதுத்ராவாங்கிறது. அவயவார்த்த சம்பவாத் ரூட்யர்த்திய அசம்பவாத், ரூட்யர்த்தமா இருக்கக்கூடியதான ஜாதி சூத்திரம் சம்பவம் இல்ல, ஆனா அவயவார்த்தம் சம்பவிக்கிறது. அதனால இதுதான் ரைட்டு. திருஷ்யத்தே அயமர்த்த அஸ்யாம் ஆச்சாயிகாயாம், இந்த கதையில இந்த அர்த்தமும் தெரிகிறது. அதனால இங்க சூத்திரனுக்கு அதிகாரம் இருக்கு என்று சொல்ல முடியலை. அதிகாரம் வேதாத்தியனத்துல வேதோக்தமான யஜாதி கர்மாக்கள்ல, அதே போல வேதாந்த சிரவணத்திலையும் உபனிஷத் பூர்வகமான வேதாந்த சிரவணத்திலையும் அவனுக்கு அதிகாரம் இல்லை. சரி, சத்ரியத்வ அவகதேஷ்ட உத்தரத்ர சைத்ரரதேன லிங்காத். சரி, ஜானஸ்ருதிங்கிறவர் அவர் சூத்திரன் இல்லைன்னு, சரி துன்பத்தினால ஓடி வந்தார் அதனால சூத்திரன் வச்சார் சார். ஆனா அவர் யாரு சார்? ஜானஸ்ருதிங்கிற பிராமணனா, சத்ரியனா, வைத்தியனா, எப்படி உங்களுக்கு தெரிகிறது அப்படின்னு கேட்டேன்னா, சத்ரியத்வ அவகதேஷ்ட, அவர் சத்ரியர்னு தெரியறது. ஏன்? உத்தரத்ர சைத்ர ரதேன லிங்காது, சைத்ர ரத லிங்கத்தினால தெரிகிறது அப்படின்னு. இந்த சம்வர்க வித்தியை சொல்றதுக்காக அடுத்ததாக கதை சொல்லியிருக்க. இந்த சம்வர்க வித்திய, சம்வர்க வித்யான என்னது? நம்ம சரீரத்துல பிராண அபான வியான உதான சமானம்னு ஐந்து காத்துகள் இருக்க. இந்த ஐந்து காத்துகளும் கண்ணு காது மூக்கு நாக்கு இவைகள்லாம் காலனே நம்ம ஜாகிரத தசையில பார்த்துட்டு இருக்கோம். இவைகள்லாம் பிராண நடத்துல ஒடுங்கி போயிடுறது. ராத்திரி நீங்க தூங்கும் பொழுது கண்ணு பார்க்கல, காது கேட்கல, மூக்கு முகர்ல, நாக்கு வைக்கல, தோல் அறியல. இவைகள்லாம் என்ன சார் ஆச்சுன்னா, தூங்குற காலத்துல நீங்க தூங்கும் பொழுது இவைகள்லாம் பிராண நடத்துல ஒடுங்கி போயிடுது. இந்த டிசால்வ் பண்ணிட்டு பிராணம் காலமே முழிச்சுன்னு கண்ணை விட திறக்கிற எல்லாம் பிராணன்ல இருந்து வெளியில வந்து. ராத்திரி தூங்குறப்ப என்ன இருந்தது? புலன்கள் எல்லாம் பிராணனோட ஒன்னா போயிடுது. தூங்கி வெளியில வரும்பொழுது பிராணன் எடுத்து வந்து வெளியில வந்தது. அதனால பிராணனுக்கு சம்பர்க்கம் எல்லாவற்றையும் அசிமிலேட்டர், தனக்குள்ள அசிமிலேட் பண்ணிக்கிறது, அதுதான் சம்பர்க்கம். அதே விதமாக மகா பிரளயத்துல பிருத்வி அப்ப வாயு ஆகாசம் இவெல்லாம் எல்லாமே வாயுக்குள்ள ஒன்னா போயிடுறதாம். அதுக்கப்புறம் வாயு தான் இருக்கு மகா பிரளயத்துல, மறுபடியும் என்ன வாயுல இருந்து வெளியில வருது அப்படின்னு சொல்லி வாயுர்வை அப்படின்னு சொல்லி வாயு தான் ரொம்ப வசதி அப்படின்னு வாயுர்வா அமிர்தம் அப்படின்னு விசேஷமா வாயு தேவத்தைய ஸ்தோத்திரம் பண்றது இந்த சம்பர்க்க வித்யை. இந்த சம்பர்க்க வித்யை சொல்லிட்டு உலகத்துல எல்லாரும் யாரும் சாப்பிட்டாலும் யாருக்காக சாப்பிடுறேன்னு தெரியுமா, நான் ஆத்மாவுக்காக சாப்பிடல பிராணனுக்காக தான் சாப்பிடுறேன். அதனால்தான் பரிசோதனம் பண்ணும் பொழுது பிராணா யஸ்வாஹா அபானா யஸ்வாஹா வியானா யஸ்வாஹா உதானா யஸ்வாஹா சமானா யஸ்வாஹா அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஏன் சார் பிராணா யஸ்வாஹான்னு சொல்லு, எனக்காக ஸ்வாஹா போட்டுக்கல, நீங்க தான் சாப்பிடுறேள், உங்களுக்கு என்ன வரணும், வயசுக்காக சாப்பிடல் வயசா யஸ்வாஹா போட்டுங்களேன், அது என்ன பிராணா யஸ்வாஹா நீ போட்டுக்கிறேள் அப்படின்னா ஆகாரம் பிராணனுக்கு தான் அப்படின்னு சொல்லி இந்த கதையெல்லாம் சொல்லி ரெண்டு பிராமண ரெண்டு பேர் சாப்பிட்டு இருக்காங்க, சாப்பிடுறதுக்கு இலை போட்டாச்சு, பரிவேஷணம் பண்ணிட்டு இருக்காங்க. பரிவேஷணம் பண்றதுன்னு என்ன, சாப்பாடு போட்டு இருக்க என்ன, இந்த சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடியதான வார்த்தைகள்லாம் விட்டு போச்சு. பரிவேஷம் பண்றதுன்னா சமையல் சாப்பாட போடுறது பரிமாறுறது, இந்த பரிமாறிண்டே இருக்காடான். அப்ப ஒரு பிரம்மச்சாரி வந்து நிக்கிறான், நின்றுட்டு அவ பவதி பிட்சாந்தேயின்னு கேக்குறான். கேட்டா என்ன சார் பண்ணனா, சாதாரணமாகவே சாப்பிடறதுக்கு முன்னாலேயே யாராவது வராளான்னு பார்த்துட்டு அவளை உட்கால வச்சு அவளோட சேர்ந்து சாப்பிடணும்னு கிரகஸ்த தர்மம் தர்மசாஸ்திரம் அப்படித்தான் சொல்லு, இன்னொருத்தருக்கு இடாம நீங்க சாப்பிடப்படாது. இவ ரெண்டு பேரும் உட்கார்ந்து சாப்பிட்டுருக்கா, சாப்பிடுற காலத்துல இன்னும் பரிமாறினா இருந்திருக்கா, முழுக்க பரிமாறி சாப்பிட ஆரம்பிக்கல. அப்ப ஒருத்தர் வந்து கேட்டார், பிரம்மச்சாரி வந்து கேட்கிறார் அன்னத்தை. கேட்கும் பொழுது இவன் என்ன பண்ணணும், ஐயா வாங்கோ வந்து உட்காருங்கன்னு சொல்லி சந்தோஷமா உட்கார வைக்க வேண்டாமா, போயிட்டு வந்தார், உனக்கு ஆகாரம் கிடையாது போ அப்படின்னு அவர் சொன்னதுமே அந்த பிரம்மச்சாரி என்ன சொல்றான், எந்த பிராணனுக்காக நீங்க சாப்பிட்டு இருக்கீங்களோ அந்த பிராணன் என் சரீரத்தில் இருக்கு, எனக்கு கொடுக்காம சாப்பிட்டேன்னா அப்படின்னா இது நடந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சு, வந்து உட்கார் அப்படின்னா உட்கார்ந்த, இது கதை நடந்தது. அங்க என்ன சொல்றாரு, அதஹ சௌனகம் காபேயம் அபிப்ரதாரிணஞ்ச காட்சசேனம் பரிவிஷ்யமானவ் பிரம்மச்சாரி பிபிட்சே அதா சவுனகஞ்ச காபேயம் கபிகோத்திரத்துல பிறந்தவர் சுனகருடைய புள்ள சவுனக மகர்ஷி. எப்படி கபிகோத்திரத்துல பிறந்தார் அவர், அப்படி ஒரு கோத்திரம் இருக்கா சார், இருக்கு கேள்விப்பட்டேன், சில பேர் நமஸ்காரம் பண்ண கபிகோத்திரோத்பவா அப்படிங்கிற கபிகோத்திரத்துல பிறந்தாரா, அவருக்கு சுனகருடைய புள்ள சவுனகர். சோ கபிகோத்திரத்துல பிறந்ததான சவுனகன் எனக்குடையதான பிராமணனுடன் அபிப்ரதாரணிஞ்ச காட்சசேனிம் அபிப்ரதாரி எனக்கூடியதான பெயருடையதான ராஜா, அவர் என்ன காட்சசேனருடைய பிள்ள காட்சசேனி. இவ ரெண்டு பேரும் உத்தரவுக்காந்து பக்கத்து பக்கம் உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கா. இவ வந்து இவளுக்கு பரிவேஷம் பண்ணும் காலத்தில் பிரம்மச்சாரி பிபிட்சே அப்படின்னு இருக்கிறது. இப்ப இந்த கபிகோத்திரத்துல பிறந்தவா எல்லோருமே அபிப்ரதாரு கத்திரிய வம்சத்துக்கு வாத்தியாரா இருந்தான்னு தெரியுது. இன்னொரு இதுல ஏன் அபி சைத்திர ரதம் காபே அயாதயன் அப்படின்னு சைத்திர ரதாலா இருக்கிற கத்திரிகளுக்கு கபிகோத்திரத்தை பிறந்தவாதான் வாத்தியாருகள்னு தெரியுது. இப்ப சாதாரணமா பிராமணால் சத்திரியாள உட்கார்ந்து சமானமா உட்கார்ந்து ஒரு பங்கில சாப்பிடப்படாது, சாப்பிடும் பொழுது பிராமணாலாம் ஒரு பங்கி மற்றவாள்லாம் ஒரு பங்கி, பங்கின்னா என்ன இருக்கா லைன் ஒரு வரிசை. இப்பதான் ரிசப்ஷன் போய் சாப்பிடுறா, எல்லாம் பள்ளி வரையும் எல்லாரும் சேர்ந்து அவளோட சேர்ந்து சாப்பிடுறான். அதை விட ககோரம் ஆந்திரால போனேட யானார் தட்டை எடுத்துட்டு பிச்சை போடுறா போல அவன் சாப்பிட்ட மிச்சம் இவன் சாப்பிடுறான், என்னடா பஃபே லஞ்சுங்கிறான். இவனுக்கெல்லாம் அடுத்த நாள் புனரூபனம் பண்ணினாத்தான் அடுத்தது காயத்ரிக்கு அபிஷேகம். அந்த அளவுக்கு நம்ம மோசமா போயிட்டோம் விவகாரம், அது கொஞ்சம் பாத்துக்கணும். நீங்க போவாண்டே யாராவது கூப்பிட்டா ஏன் நான் வரமாட்டேன்னு சொல்லுங்க, அதனால தப்பு ஒண்ணும் இல்ல, ஆனா நீங்க பண்ற பத்து காயத்திரி நாசமா போயிட்டே இருக்கு, இப்படி பண்ணினீங்களா, ஞாபகம் வச்சுக்கணும். ஆகாரம் தான் ரொம்ப முக்கியம், விவகாரம் என்னடா ஆச்சுன்னு. இப்ப இவ கபிகோத்திரத்துல பிறந்தவ வாத்தியார்கள் யாருக்கு? கத்திரியாளுக்கு. இந்த கத்திரியனா இருக்கிறவன் அபிப்ரதாரே காக்கசேனி, அவன் பக்கத்துல கபிகோத்திரமா இருக்கிறவர் உட்கார்ந்து இருக்கார், யாரு? கர்மகர். இப்ப பிரம்மச்சாரி வந்து கேட்டான், அவருக்கு முதல்ல கொடுக்கல அப்புறம் கொடுத்தாச்சு. இப்ப இந்த கபிகோத்திரத்துல இருக்கக்கூடியதான சவுனகர் பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிடுறவர் யாரா இருக்கணும்? ஒன்னு பிராமணா இருக்கணும், இன்னொரு சத்திரியனா இருக்கணும். அவனும் அபிப்ரதாரே காக்கசேனின்னு சொல்லியாச்சு, சைத்திரரத லிங்கம்னு சொல்லியாச்சு. ஆகையால் அவரும் கத்திரியன் தெரியறது. தேர்ஃபோர் ஜானஸ்ருதி மகாராஜா கத்திரியன் அப்படின்னு இப்படி ஒரு ரவுண்ட் அபவுட் வழியில கத்திரியன் தெரியறதுன்னு கண்டுபிடிச்சிருக்க. கத்திரியத்த அவகதே உத்தரத்துல சைத்திரரதேன லிங்காத், அதனால இங்க கத்திரியன் அவன், ஆகையால் சூத்திரன் இல்லை, ஜாதி சூத்திரன் இல்லைன்னு இவ்வளவு தூரம் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அவனுக்கு அப்படி இருந்த போதிலும் சூத்திரனுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா அப்படின் பொழுது இல்லை. ஆனா அவளுக்கு எப்படி வாழ்க்கையில சத்யோயோ தேவானாம் ததா ரிஷீனாம் ததா மனுஷியானாம், மனுஷியனா பிறந்தவனுக்கெல்லாம் மோட்சத்துல அதிகாரம் இருக்குன்னு சொன்னேல, நீங்க வேதாந்தத்திலேயே அதிகாரம் இல்லையன்னு சொல்றேன் என்ன? நான் வேதாத்தியனம் பண்ணி உபனிஷத்து வாசிக்கிறதுல அதிகாரம் இல்லைன்னு சொன்னேனே தவிர, இதிகாச புராணங்கள்னால அவளுக்கு அதிகாரம் இல்லையன்னு சொல்லலையப்பா. ஸ்ரீசூத்ர த்விஜபந்தூனாம் திரீன ஸ்ருதி கோச்சர இது பாரதம் ஆக்கியானம் கிருபையா முனிநாக்கிருதம் அப்படின்னு மகாபாரதத்தை அவளுக்காகத்தானே எழுதினது. ஆகையால் பகவத்கீதை வாசிக்கலாம், இதர புராணங்கள் வாசிக்கலாம், இதிகாசங்கள் வாசிக்கலாம். கிருத்வா பிராமணம் அக்ரதா, பிராமணனை முன்னால வச்சு பாடம் சொல்லும் பொழுது அந்த இதிகாச புராணங்கள்லாம் கேட்கின்ற அவள் கேமத்தை அடையலாம். ஆகையால் முதல்ல அவளுக்கு டோட்டலி டோர்க்கு ஷட்டுன்னு நாங்க சொல்லல, ஆனா என்ன சொல்லிட்டு இருக்கோம், இந்த வழியாக தசசாந்தி புரத்தரமாக சம்பிரதாய ரீதியா இது வாசிக்கிறீங்களோ அதுல அதிகாரம் இல்லை. அவளைதான் சொன்னோம், இத்திஹாச புராணங்கள்னால அவளும் வேதாந்தத்தை வாசிக்கலாம். விதுராதிகளுக்கெல்லாம் எப்படி ஞானம் வந்ததோ அவளுக்கு ஞானம் வரலாம், ஆனா உபதேசம் மட்டும் அவ பண்ணப்படாதுன்னு அது வேற. இங்க அரியர்தான் சொல்லிருக்க, ஆனா உபதேசம் பிராமணனுக்கு தான் அதிகாரம், சொல்றதுங்கிறத பிராமணனுக்கு தான் அதிகாரம் சொல்லிருக்குன்னு மேல தீர்மானம் பண்ண போறோம். இதனுடைய மேல்பாகத்தை திங்கக்கிழமை இன்னைக்கு அடுத்த கிளாஸ் திங்கக்கிழமை திங்கக்கிழமைக்கு மேல் பார்த்து பார்ப்போம். ஓம் சன்னோ விஷ்ணு சம்பரணா சன்னோ.